بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا ورسولنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை போற்றி புகழ்ந்த பின் அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் ஓதிய பிறகு இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல இல்மை, நல்ல அமலை, உறுதியான ஈமானை, அழகிய முடிவை தந்தருள்வானாக. ஆமீன். கணேசருக்குரியவர்களே, ஒரு சிறந்த கல்வியை நாம் படிக்கின்றோம். அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட அவனுடைய கலாம் குர்ஆன் என்ற அல்லாஹுடைய அந்த சிஃபத்தை நாம் படிக்கின்றோம். இந்த குர்ஆன் தொடர்பான கல்வி கல்விகளிலேயே மிக உயர்ந்த கல்வி. இந்த குர்ஆனின் மூலமாக நாம் ஈமானை படிக்கின்றோம், அமல்களை படிக்கின்றோம், மறுமையை தெரிந்து கொள்கிறோம், அல்லாஹுவை பற்றிய பண்புகளை குணங்களை தெரிந்து கொள்கிறோம். மேலும் இந்த துன்யாவிலே நாம் பேண வேண்டிய ஹலால் ஹராமுடைய விஷயங்களையும் இந்த குர்ஆனின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவேதான் அறிஞர்கள் எல்லோரிடத்திலும் கல்விகளில் மிக சிறந்த கல்வி குர்ஆனுடைய கல்வி, அதிலே குறிப்பாக தஃப்சீருடைய கல்வி. இந்த தஃப்சீருடைய கல்வியின் மூலமாகத்தான் குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா என்ன நோக்கத்தை அவன் நாடுகின்றான், ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக அல்லாஹுவிற்கு என்ன நோக்கம் என்பதை இந்த தஃப்சீருடைய இல்மின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த தஃப்சீருடைய இல்மு இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வசனங்களை கொண்டு அல்லாஹுவிற்கு என்ன நோக்கம் என்பதை ஒரு காலம் தெரிந்து கொள்ளவே முடியாது. தர்ஜமா மொழிபெயர்ப்பு என்பது அந்த அரபி பதத்தின் ஒரு வெளிப்பாடு, ஒரு சிறிய அர்த்தமே தவிர அல்லாஹுடைய நோக்கமாக அதை முழுமையாக நாம் சொல்லிவிட முடியாது. அல்லாஹுடைய நோக்கத்தின் ஒரு பெரும் பகுதியை இந்த தஃப்சீருடைய இல்மின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மிக மிக முக்கியமான அத்தியாயம். நேற்று நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியிலே பார்த்தது போன்று அஅலமு சூரத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆனுடைய சூராக்களில் மிக மகத்தான சூரா. இப்படி ஒரு சூரா முந்திய எந்த வேதங்களிலும் இறக்கப்படவில்லை. ஏன்? குர்ஆனிலும் இப்படி ஒரு அத்தியாயம் இல்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, மிக கவனத்தோடும் உற்சாகத்தோடும் ஈடுபாட்டோடும் அல்லாஹ்விடத்திலே இந்த இல்மின் மூலமாக பெற வேண்டிய நன்மையை நீ எங்களுக்கு தா, இந்த நன்மையிலிருந்து நீ எங்களை இழக்க வைத்து விடாதே என்று பயந்தவர்களாகவும் துஆ செய்தவர்களாகவும் இந்த தஃப்சீர் வகுப்பை நாம் படிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல நன்மைகளை நமக்கு தந்தருவானாக. ஆமீன். கணேசருக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்று சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பெயர்கள் அதனுடைய சிறப்புகளை பார்த்தோம். அதன் பிறகு தஊஸ் என்ற அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதற்குரிய ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்தோம். பிறகு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உடைய கருத்தை பார்த்தோம். இன்று இன்ஷா அல்லாஹ் சூராவிற்குள் நாம் செல்வோம். இந்த சூராவின் தொடக்கத்தை பாருங்கள். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து புகழ், லில்லாஹி அல்லாஹுவிற்கே, ரப் இறைவன், அல் ஆலமீன் அகிலத்தார்களின், அர் ரஹ்மானி பேரருளாளன், அர் ரஹீமி பேரன்பாளன். அகிலத்தார்களின் இறைவனாகிய பேரருளாளன் பேரன்பாளனாகிய அல்லாஹுவிற்கே எல்லா புகழும், அப்ப ரஹ்மான் என்பதை அருளாகவும் ரஹீம் என்பதை அன்பாகவும் நாம் குறிப்பிடுகின்றோம். ஏன்? அன்பு என்பது யாரை அல்லாஹு தஆலா விரும்புகின்றானோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது, அதாவது மூமின்களுக்கு கொடுக்கக்கூடியது, அதை சுட்டிக்காட்டுவதற்காக. அருள் கருணை என்பது பொதுவானது, தேவையுள்ள எல்லோருக்கும், தான் படைத்த படைப்புகள் எல்லாவற்றுக்கும் பொதுப்படையாக அல்லாஹ் செய்யக்கூடிய ஒன்று. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த கண்ணியத்திற்குரிய அந்த பெயர்களில் அர் ரஹ்மான் என்பதை பேர் அருளாளன், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் பேர் அன்பாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று அறிஞர்கள் மொழியாக்கம் செய்கிறார்கள். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன், அறிவிப்புகள்ல தப்சீர்கள் தபரி இப்னு கஸீர்ல வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டு போவோம். ஏனென்றால் அது நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை விட மிக ஆழமானது. அப்ப அந்த தப்சீர்கள் வரக்கூடிய அறிவிப்புகளை படித்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த சூறாவையும் நம்ம உங்களுக்கு விளக்குவோம். நம்ம எப்படி நம்முடைய லைஃப்ல உணர வேண்டுமோ அந்த அடிப்படையில. இப்ப அல்ஹம்து புகழ் பொதுவாக தமிழில் செய்யப்படும் போது, இந்த புகழ் என்று பொதுவாக சொல்லும் பொழுது எல்லா புகழும் என்று சொல்வோம். அதாவது புகழ் என்று எதையெல்லாம் நாம் வர்ணிக்கிறோமோ, புகழ் என்று எதையெல்லாம் நாம் வர்ணிக்கின்றோமோ அவை அனைத்தும் இங்கே எடுத்துக் கொள்ளப்படும். எங்கே, எப்போது, எப்படியெல்லாம் புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சிகள் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். வானங்களில் புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சியின் இறுதி அல்லாஹ்வுக்குத்தான். பூமியில் புகழ்ந்தாலும் சரி, இந்த துன்யாவில் புகழ்ந்தாலும் சரி, மறுமையில் புகழ்ந்தாலும் சரி, அல்லாஹுடைய புகழ்ச்சிக்கு அளவே இல்லை. எப்படி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவனோ, அதுபோன்று அல்லாஹுடைய புகழ்ச்சி எல்லையற்றது, முடிவற்றது. அதை ஒரு எல்லையில் கொண்டு போய் நிறுத்திவிட முடியாது. இமாம் அபு ஜாஃபர் அத்தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்கு அவர்கள் பொருள் சொல்கிறார்கள், கவனிங்க, அஷ்ஷுக்ரு காலிஸன் லில்லாஹி ஜல்ல ஸனாஉஹு தூன ஸாயிரி மா யுஅபது மின் தூனிஹி வ தூனி குல்லி மா பரஅ மின் ஹல்ஃபிஹி பிமா அன்அமா அலா இபாதிஹி மின் நிஅமி அல்லதி லா யுஹ்ஸீஹா அல் அதது வ லா யுஹீது பிஅததிஹா கைருஹு வ லா யுஹீது பிஅததிஹா غيره احد في تصحيح الالات لطاعته وتمكين جوارح اجسام المكلفين لاداء فرائضه مع ما بسط لهم في دنياهم من الرزق وغذاهم به من نعيم العيش من غير استحقاق منهم لذلك عليه ومع ما نبههم عليه ودعاهم اليه من الاسباب المؤديه الى دوام الخلود في دار المقام في النعيم المقيم فلربنا الحمد على ذلك كله اولا واخرا. பாருங்க, ரொம்ப சுருக்கமா, அதாவது இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாசகத்துக்கு மட்டும் நம்ம விளக்கமாக விரிவாக சொல்வதென்றால் அதுக்கே நமக்கு பல மணி நேரங்கள் வரும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த அல்லாஹ்வின் புகழ்ச்சியை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்ஹம்து புகழ், இந்த புகழ் என்ற வார்த்தையை அரபியிலே எந்த இடத்தில் மிக உள்ளத்தோடு, அதாவது உள்ளம் ஒன்றிணைந்து அன்போடு பாசத்தோடு செய்யப்பட்ட அருளை மதித்து செய்யப்படுமோ அந்த நன்றிதான் புகழ். இப்ப உதாரணமா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், தெருவில் நீங்க சென்று கொண்டிருக்கிறீர்கள், அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு சின்ன தேவை ஏற்படுகிறது, அப்போ ஒருவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், அந்த நேரத்தில் அவருக்கு நீங்கள் சொல்வீர்கள் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், சாதாரணமா ஒரு நன்றி என்ற வார்த்தையை சொல்வீர்கள், நம்ம ஜஸாகல்லாஹு கைரா என்று சொல்கிறோம். பொதுவாக நன்றி என்ற வார்த்தையும் பயன்படுத்துவதில் தவறில்லை, நன்றி என்று சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இதே இடத்தில் ஒருவர் உங்களை வீட்டுக்கு அழைக்கிறார், நீங்கள் தேவை உள்ளவராக இருக்கிறீர்கள், உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை விசாரிக்கிறார், நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களுக்கு தருகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு நன்றிங்க, அது ரொம்ப நன்றிங்க என்று சொல்லிவிட்டு வருவீர்களா? அல்லது உங்களை பத்தி நான் என்ன சொல்றது, என்னுடைய எந்த தேவையானாலும் நீங்க கேட்காமலே கொடுத்துருக்கீங்க, நீங்க ரொம்ப பெரிய மனசு உள்ளவங்க, உங்களுக்கு ரொம்ப அல்லாஹ் விசாலமான மனசை கொடுத்திருக்கிறான், எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறீங்களே என்று அவரை புகழ்வீர்களா அல்லது வெறும் நன்றி என்ற வார்த்தையை பயன்படுத்துவீர்களா? என்ன செய்வோம்? புகழ்வோம். வெறும் நன்றி என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். நன்றி என்ற வார்த்தையை எப்போது பயன்படுத்துகின்றோம்? சாதாரணமா ஒருத்தர் செய்யும் பொழுது ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு இடத்துல நன்றி என்ற வார்த்தையை மேலோட்டமாக சொல்லப்படுகிறது. ஆனால் புகழ் என்பது இருக்கிறதே, எப்போது அந்த நன்றியை உணர்ந்து மதித்து கொடுத்தவரை கண்ணியப்படுத்தி அவருடைய மனதை குளிர வைப்பதற்காக அவரை போற்றுவதற்காக செய்யப்படுவதுதான் புகழ். அதாவது நன்றி சொல்லப்பட வேண்டிய இடத்தில் புகழப்படுகிறது. அப்ப புகழ் என்பது நன்றி செலுத்துதலின் உச்சம். அதான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது. புகழ் என்பது என்ன? அது நன்றி செலுத்துவதின், நன்றி செலுத்துவதற்குண்டான வெளிப்பாடு. நீங்கள் செயலால் வெளிப்படுத்தலாம், சைகையால் வெளிப்படுத்தலாம், சொல்லால் வெளிப்படுத்தலாம். அப்படி சொல்லால் வெளிப்படுத்தும் போது நீங்கள் அவர்களை புகழ்கிறீர்கள் பாருங்கள். நல்ல வார்த்தைகளை கொண்டு, நல்ல கருத்துக்களை கொண்டு, அது நன்றி செலுத்துவதின் மிக அழகிய ஒரு வெளிப்பாடு. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்திலே புகழெல்லாம் அல்லாஹ்விற்கு என்று நாம் சொல்லி அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்துகின்றோம். சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், மிக தூய்மையாக கலப்பற்ற முறையில் நல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனை தவிர வணங்கப்படக்கூடிய எதுவும், அவன் படைத்த படைப்புகளில் எதுவும் இந்த பரிசுத்தமான நன்றிக்கு தகுதியானதல்ல. அவற்றுக்கு நாங்கள் செலுத்தாமல் அந்த கலப்பற்ற நன்றியை அல்லாஹ் ஒருவனுக்கே செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு நாம் ஏன் நன்றி செய்ய வேண்டும்? அவன் நம்மீது நமது எண்ணிக்கையால் எண்ணிவிட முடியாத, அல்லாஹுவை தவிர அந்த நிழமத்துகளின் எண்ணிக்கையை யாரும் அறிந்து கொள்ள முடியாத அத்தகைய அற்கொடைகளை அல்லாஹ் நம் மீது செய்திருக்கிறார். அந்த அற்கொடையின் வகைகள் எப்படி? அவனை வணங்குவதற்கு நமக்கு இந்த உலக வாழ்க்கையை வசதியாக்கி கொடுத்தான். நம்முடைய உடல் உறுப்புகளை அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு ஆற்றலுடையதாக ஆக்கி கொடுத்தான். மேலும் இந்த துன்யாவிலே நமக்கு தேவையான ரிஸ்க்குகளை, வசதிகளை கொடுத்தான். வாழ்க்கைக்கு தேவையான வஸ்துக்களை அவன் படைத்துக் கொடுத்தான். சரி, இவையெல்லாம் அல்லாஹுவின் மீது கடமையாக இருந்து, நமக்கு அவன் செய்ய வேண்டிய கடமையாக இருந்து செய்தானா அல்லது நம் மீது அவன் கொண்ட அருளினால் செய்தானா என்றால், நாம் இந்த நேமத்துகளில், அது மார்க்க சம்பந்தப்பட்ட நேமத்துகளாக இருக்கட்டும் அல்லது துன்யா சம்பந்தப்பட்ட நேமத்துகளாக இருக்கட்டும், இந்த நேமத்துகளில் எதற்கும் நாம் தகுதி உள்ளவர்களாக இல்லாமல் இருக்க, இந்த நேமத்துகளில் எதற்கும் நாம் தகுதி உள்ளவர்களாக இல்லை, இருந்தும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருளால் இதை நமக்கு செய்தான். அது மட்டுமல்ல, இவற்றை செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவற்றை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டலையும் கொடுத்து, நாளை மறுமையிலே நிரந்தர சொர்க்கத்திற்கு சேருவதற்குண்டான பாதையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காண்பித்துக் கொடுத்தானே. இந்த துன்யாவிலே நேமத்துகளை அனுபவித்து நாளை மறுமையில் நேமத்துகளை அனுபவிக்க முடியாமல் போய்விடக் கூடாது. ஆகவே இந்த நேமத்துகளை அனுபவிக்கும் போது நாளை மறுமையிலும் நேமத்துகளை அனுபவிப்பதற்குண்டான வழியாகிய மார்க்கம் இஸ்லாமையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டி, அதை ஏற்றுக்கொள்ளும்படி நமக்கு அழைப்பு கொடுத்து, அதை போதிப்பதற்காக நபிமார்களை கொடுத்தானே, இப்படிப்பட்ட அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அப்ப அல்லாஹுவை புகழும் போது அவனுக்கு நாம் மிக பரிசுத்தமான நன்றியை உரித்தாக்குகிறோம். அந்த நன்றி அவருடைய படைப்புகளில் யாருக்கும் எதற்கும் தகுதியானதல்ல. ஏன் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம்? அல்லாஹ்வுடைய அற்கொடைகள் அவ்வளவு. அந்த அற்கொடைகளில் எந்த ஒன்றுக்கும் நாம் தகுதியானவர்கள் இல்லை, அல்லாஹுவாக நமக்கு கொடுத்திருக்கிறான். தீனுடைய அற்கொடை, துன்யாவின் அற்கொடை, பிறகு இந்த துன்யாவுடைய அற்கொடையிலே நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற அற்கொடைகளை விட மிக சிறந்த அற்கொடைகளை மறுமையிலே அல்லாஹ் தயார்படுத்தி வைத்து அதையும் நாம் பெறுவதற்குண்டான வழியை மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் காட்டிக் கொடுக்கின்றான். ஆகவே அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வை புகழும் போது இந்த ஒரு எண்ணத்தோடு சொல்ல அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமாயிஹி குல்லிஹா, அல்லாஹ்வுடைய எல்லா அருள்களுக்கும் நாம் அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லாஹ்வுடைய எல்லா அருள்களுக்கும் நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேன். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதாக இமாம் தபரி பதிவு செய்கிறார்கள். இந்த வசனத்தின் மூலமாக ஜிப்ரீல் சொல்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே குல் அல்ஹம்துலில்லா, நீங்கள் அல்ஹம்துலில்லா என்று சொல்லுங்கள். இப்ப சூராவை ஆரம்பிக்கும் போது அல்ஹம்து அல்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று வருகிறது. என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சூராவை இறக்கும் போது என்ன அர்த்தம்? நபியே இந்த அத்தியாயத்தை ஓதுங்கள் என்று அங்க ஜிப்ரீல் சொல்வாங்க. அதே போலதான் இங்க என்ன அர்த்தம்? நபியே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் ரஹீம் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ், அஷ்ஷுக்குரு லில்லா, நன்றி எல்லாம் அல்லாஹ்வுக்கு. வல் இஸ்திஹ்தாஉ லில்லா வல் இக்ராரு பிநிஅமத்திஹி வஹிதாயத்திஹி வஇப்திதாயிஹி, அல்லாஹ்வுடைய அற்புதங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு இந்த எல்லா அற்புதையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தொடக்கமாக நமக்கு வந்தது என்பதை மனமாற ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம். அப்ப இந்த அல்ஹம்து என்ற வார்த்தையில ஒரு அலிஃப் லாம் என்ற ஒரு எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கிறது, அல் என்ற வார்த்தை. இந்த அல் என்ற வார்த்தை என்ன கருத்தை கொடுக்கின்றது? ஜமீஉல் மஹாமித், எல்லா வகையான புகழ்களும், அது உள்ளத்தால் செய்தாலும் சரி, உடலால் செய்தாலும் சரி, நாவால் செய்தாலும் சரி, செல்வத்தால் செய்தாலும் சரி, ஜமீஉல் மஹாமித், எல்லா வகையான புகழ்கள் என்ற அர்த்தத்தை அந்த அலிஃப்லாம் கொடுக்கின்றது. அரபியில அலிஃப்லாம் சேர்க்கப்படும் போது அது பல நோக்கங்களுக்காக சேர்க்கப்படும். இந்த இடத்தில் இந்த அல் என்பது ஜமீ, அனைத்து வகையான, எல்லா வகையான, பரிபூரணமான, சம்பூரணமான, நிறைவான என்ற கருத்தை கொடுக்கக்கூடியது. இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது இதை எப்படி விளக்குகிறார்கள் இமாம் தபரி அவர்கள்? மேலும் ஜமீஉல் மஹாமிதி பி உலூஹியத்திஹி தஆலா وإنعامه على خلقه بما أنعم به عليهم من النعم التي لا كفاء لها في الدين والدنيا والعاجل والآجل. கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க. அல்லாஹ்வை புகழ்கிறோம். எப்படி எல்லாம் புகழ்கிறோம்? அவனை வணங்கி புகழ்கிறோம். அவன் வணங்க தகுதியானவன் என்பதை ஏற்றுக்கொண்டு அவனை புகழ்கிறோம். அவன் செய்த எல்லா அற்புதங்களையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்துக் கொண்டு நாம் புகழ்கிறோம். அல்லாஹ்வுடைய அந்த அற்புதங்கள், தீனில் உள்ள அற்குடை, துன்யாவில் உள்ள அற்குடை, இம்மையில் கொடுக்கின்ற அற்குடை, மறுமையில் கொடுக்கின்ற அற்குடை, இந்த அற்குடைகள் எல்லாம் இதற்கு சமமாக ஈடாக நாம் ஏதாவது ஒன்றை அல்லாஹ்வுக்கு செய்ய முடியுமா சொல்லுங்க? முடியுமா? அறவே முடியாது. இப்ப பாருங்க, ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க, இந்த தண்ணிக்குண்டான நன்றியை நாம் செலுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நீங்க இந்த தண்ணியை குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்பது பின்னால் பார்க்க இருக்கிற மிகப்பெரிய ஒன்று. ஆனால் இந்த தண்ணீரை கொடுத்ததும் அல்லாஹ், குடிக்க வைத்ததும் அல்லாஹ், அதை உடலிலே சீரணமாக்குவதும் அல்லாஹு தஆலா, அது குடித்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தவனும் அல்லாஹ். எத்தனை பேர் குடிக்கிறார்கள் தண்ணீர், ஆனால் அவர்களுக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. அப்ப அல்லாஹுவை புகழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இதுவும் அல்லாஹுடைய நியமத்தாகும். அப்ப அல்லாஹுடைய நியமத்துகளில், அது தீன் சம்பந்தப்பட்ட நியமத்தாக இருக்கட்டும், துன்யா சம்பந்தப்பட்ட நியமத்தாக இருக்கட்டும், அந்த எந்த ஒரு நியமத்துக்கும் நாம் ஈடு இணையை கற்பித்து விட முடியாது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது தோழர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய அழகிய பண்பு. தான் எவ்வளவுதான் வயதிலே மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சபையில் வயது குறைவானவர்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கல்வி அதிகமாக இருக்குமேயானால் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேடுவதிலும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதிலும் நபித்தோழர்கள் ஒருகாலும் வெட்கப்பட்டதில்லை. எதை நாம் இன்று செய்கிறோமோ, நமக்கு உலக விஷயங்களில் எல்லாம் வெட்கம் இருக்காது, ஆனால் இல்மு மார்க்க இல்மு என்று வந்துவிட்டால் நம்மை வெட்கம் சூழ்ந்து கொள்ளும். இங்க பாருங்கள், உமர் அவர்கள் கலீஃபாவாக இருக்கிறார்கள், நபி தோழர்களே எவ்வளவு பெரிய சஹாபி, அலியை விட சிறப்பிற்குரியவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருக்கிறார்கள், அலிக்கு இது குறித்து கண்டிப்பாக விளக்கம் தெரியும் என்று அறிந்தபோது உமர் அவர்கள் சொல்கிறார்கள், தோழர்களே சுபஹானல்லாஹ் என்பதற்குண்டான விளக்கத்தை தெரிந்து கொண்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குண்டான விளக்கத்தை தெரிந்து கொண்டோம், அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்குரிய விளக்கம் என்ன கேட்கிறார்கள். அதற்கு அலி அவர்கள் பதில் சொல்கிறார்கள், உமரே இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்கு என்ன விளக்கத்தை நாம் சொல்ல முடியும், இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், கலிமத்துன் ரழியல்லாஹு லினஃப்ஸிஹி, கலிமத்துன் ரழியல்லாஹு லினஃப்ஸிஹி, அல்லாஹு தஆலா தனக்கென திருப்தி கொண்ட, அல்லாஹு தஆலா தனக்கென திருப்தி கொண்ட ஒரு வார்த்தை. அதாவது நீங்கள் அல்லாஹுவை திருப்திப்படுத்த மகிழ்ச்சி படுத்த வேண்டுமா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அதான் இதற்கு விளக்கம். இதற்கு வேறு என்ன விளக்கத்தை வியாக்கியானத்தை நான் சொல்ல முடியும், அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் அடியார்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. புரியுதுங்களா, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹுவை நான் இதன் மூலமாக திருப்திப்படுத்துகிறேன் என்ற உணர்வோடு சொல்ல வேண்டும். இதே இந்த சம்பவம் இன்னொரு அறிவிப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே கால அலியின் கலிமத்துன் அஹப்பஹ அல்லாஹு லினஃப்ஸிஹி ورضيها لنفسه واحب ان تقال, இந்த வார்த்தை அல்லாஹ் இதை விரும்புகிறான், தனக்காக அல்லாஹ் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறான், இந்த வார்த்தை தொடர்ந்து சொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். நீங்கள் அல்குர்ஆனை திறந்து பார்த்தால் தெரியும், நூற்றுக்கணக்கான இடங்களிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வாசகம் இடம் பெற்றிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை அத்தியாயங்கள், அதனுடைய தொடக்கங்கள் இந்த அல்ஹம்து என்பதை கொண்டு ஆரம்பம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அல்லாஹுவிற்கு மிக பிடித்தமான வாக்கியம் இந்த அல்ஹம்து என்பது. இப்ன அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பது கலிமத்து ஷுக்ரி, அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உள்ள வார்த்தையாகும். இப்ப உதாரணமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேமத்தை தருகிறான், நீங்க ஒரு துவாவை கேட்கிறீர்கள், அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது. இப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு என்ன சொல்வீர்கள், அல்லாஹ் உனக்கு ரொம்ப நன்றி, இப்படியா சொல்லுவீங்க? அப்படியா சொல்லுவோம், என்ன சொல்வோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக உள்ள வார்த்தை. முன்பு நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன், இந்த நன்றி என்ற வார்த்தை எங்கே பயன்படுத்தப்படுகிறது அல்லது புகழ் எங்கே செய்யப்படுகிறது என்று. அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு நேமத்தை செய்யும் போது அந்த நேமத்தை சாதாரணமாக மதிப்பிட முடியுமா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒன்றை நாம் பெறும் பொழுது அதனுடைய அருளை நாம் எப்படி மதிக்க வேண்டும்? ஆகவேதான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது கலிமத்து ஷுக்ரி, நன்றிக்குள்ள வார்த்தை. வஇதா காலல் அப்து அல்ஹம்துலில்லாஹ், அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான், ஷகரனி அபுதி, என் அடியான் எனக்கு நன்றி செலுத்திவிட்டான். அப்போ உங்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு மிக அதிகம் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹ். ஆகவேதான் ஒரு ஆடை அணிகிறோம், அது பழையதாக இருக்கட்டும் புதிதாக இருக்கட்டும், என்ன துவா செய்கிறோம் அங்கே, என்ன துவா கேட்கிறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி கசானி ஹாதா, உணவு சாப்பிடுகிறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா. எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ஒரு அருளை நாம் பெறும் பொழுது தண்ணீர் குடிக்கிறோம், ஒரு மிடல் தண்ணீர் தான், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக உள்ள வார்த்தை இது. இதை யார் சொல்கிறாரோ, அல்லாஹ் சொல்கிறான், என் அடியான் எனக்கு நன்றி செலுத்தி விட்டான். ஹக்கம் இப்னு உமைர் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, நீ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறினால் அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்தி விட்டாய், அல்லாஹ் உனக்கு அந்த நிஅமத்தை அதிகப்படுத்தி தருவான். ஹக்கம் இப்னு உமைர் தபரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழிலேயே முழுமையான புகழ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதை செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த நிஅமத்தை அதிகப்படுத்துவான். இமாம் திருமிதி ரஹிமஹுல்லா, இமாம் நஸ்ஈ ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், திக்ருகளிலே மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வ அஃதலு துஆ அல்ஹம்துலில்லாஹ், துஆக்களிலே மிக சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அல்லாஹ்விடத்தில் நீங்க ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள், ஒன்றை கேட்க விரும்புகிறீர்கள், அதை நீங்க மனசுல வைத்துக் கொண்டீங்க. நான் உடனே சொல்லல, நீங்க ஒன்னும் செய்ய தேவையில்லை, மனசுல உங்களுடைய தேவையை வைத்துக்கொண்டு எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று கேட்டுக்கொண்டே இருங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்ததை அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் அறிவிக்க இமாம் இப்னு மாஜா பதிவு செய்கிறார்கள், ஒருவன் அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தை செய்யும் போது அவன் அல்ஹம்துலில்லா என்று சொன்னால், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அந்த நிஅமத் அவனிடமிருந்து என்ன ஒரு நிஅமத்தை ஏற்கனவே எடுத்தானோ பறித்தானோ அதைவிட சிறந்ததாக இது அமைந்துவிடும். புரியுதுங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு பொருள் தவறுது, அல்லது ஒரு பொருளை எதிர்பார்த்தீர்கள் அது கிடைக்கல, ஒரு பொருளை ஆசைப்பட்டீர்கள் அது கிடைக்கல, அப்போது நீங்கள் அல்ஹம்துலில்லா, சரி, அதாவது என்ன அர்த்தம், அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டேன் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்காமல் எதை எடுத்தானோ அதை விட எது சிறந்ததாக ஆகிவிடுகிறது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. இங்கே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதை சொல்வது கிடையாது. அல்லாஹ் நமக்கு விரும்பியதை கொடுத்தால் மட்டும் அல்ஹம்துலில்லா என்று சொல்வோம், அல்லாஹ் நமக்கு விரும்பியதை எடுத்துக்கொண்டால் அல்ஹம்துலில்லா என்று நாம் சொல்வதில்லை. அல்லது எதிர்பார்க்காத ஒரு தீமையோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை பாவத்தை தவிர ஒன்று நமக்கு ஏற்படும் பொழுது அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்லாஹ் இதில் நன்மையை ஏற்படுத்த போதுமானவன், இதில் அல்லாஹ் எனக்கு நல்ல பிரதி பலனை ஏற்படுத்த போதுமானவன் என்று சொல்லும் பொழுது, எடுத்ததை விட கொடுத்ததை அல்லாஹ் சிறப்பாக்கி விடுவான். மேலும் இமாம் குர்துபி பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக, லவ் அன்ன துன்யா பிஹதாஃபீரிஹா ஃபி யதி ரஜுலின் மின் உம்மத்தி, எனது உம்மத்துடைய ஒரு மனிதனின் கரத்திலே, உலகம் எல்லாம் இருக்கிறது, கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை, அவன் சொல்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் சொன்ன அல்ஹம்துலில்லாஹ் அவனிடத்தில் இருக்கக்கூடிய துன்யாவின் நிஅமத்துகளை விட மிக சிறந்ததாக ஆகிவிடும். சரியா இல்லையா? ஏன், அவனுடைய இந்த துன்யாவுடைய கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை உள்ள எல்லா நிஅமத்துகளுக்கும் அவன் சொந்தக்காரனாக ஆனாலும் இந்த எல்லா நிஅமத்துகளும் துன்யாவிலே அழிந்துவிடும், அல்ஹம்துலில்லாஹ் அழியாது. இந்த அல்ஹம்துலில்லாஹ் நாளை மறுமையிலே இவனோடு சொர்க்கத்திற்கு வரும், நாளை மறுமையிலே இதனுடைய அழியாத நிரந்தரமான நிஅமத்துகளை நன்மைகளை அவன் பெறப்போகிறான். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபுடைய 46வது வசனத்திலே சொல்கிறான், المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير املا. செல்வங்கள், ஆண், இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள், நிரந்தரமான நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியால் மிக சிறந்தவை, அதுதான் நீங்கள் ஆசைப்படுவதற்கும் மிக சிறந்தவை. கவனிங்க, வசனம் என்ன சொல்கிறது, காசு, பணம், பிள்ளைகள் எல்லாம் இந்த துன்யாவுடைய அலங்காரம் தான். அலங்காரம் என்றால் என்னங்க அர்த்தம், கொஞ்ச நேரத்துக்கு ஜோடிச்சு வச்சிருப்போம் அவ்வளவுதான், அதான் அலங்காரம். சரியா? மாப்பிள்ளையை அலங்கரிச்சாங்க, பொண்ணு அலங்கரிச்சாங்க, வீட்டை அலங்கரிச்சாங்க, நகை கடையை அலங்கரிச்சாங்க, இதெல்லாம் அலங்காரம். எதற்கு? ஒரு குறுகிய நேரத்திற்கு போடப்படக்கூடிய செட்டப் தான் அலங்காரம். அதான் இந்த துன்யா, ஒட்டுமொத்த துன்யாவே ஒரு அற்ப காலத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இடம் தான் இது. இது அழிந்துவிடக்கூடியது ஆகிரத்திலே. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், அது என்ன, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகள், இதுதான் அல்லாஹ்விடத்திலே நன்மைக்கு மிக சிறந்தது, நாம் ஆசைப்படுவதற்கும் மிக சிறந்தது. ஆனா நமக்கு ஜிக்ர்கள் மேல, அல்லாஹ்வுடைய இந்த தஸ்பீஹாத்துகள் மேல உள்ள ஆசையை விட எதன் மேல ஆசை அதிகமா இருக்கு, காசு, பணம், செல்வத்தின் மீது. இமாம் பைஹக்கி அறிவிக்கின்றார்கள், அமர் பின் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்து ரஸுஷ்ஷுக்ரி மா ஷக்கர் அல்லாஹ அபுதுன் லா யஹ்மதுஹு. ஹம்து, அல்லாஹ்வை புகழ்வது, இதுதான் நன்றி செலுத்துவதில் மிக உயர்ந்த ஒரு தரம். யார் அல்லாஹுவை புகழவில்லையோ அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை. யார் அல்லாஹுவை புகழவில்லையோ அந்த அடியான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தவில்லை. அப்ப அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவை அதிகம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவேதான் தொழுகை, அதுவும் நன்றி செலுத்துதல், நோன்பு, அதுவும் நன்றி செலுத்துதல், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்கள், அதுவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியது. அந்த நன்றிகளிலேயே மிக உயர்ந்த நன்றி எது? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. ஆகவேதான் வணக்கங்களிலேயே, வழிபாடுகளிலேயே சிறந்த வழிபாடு எது? தொழுகை. சரியா? அந்த தொழுகையுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை என்ன? அல்லாஹ்வை புகழ்வது. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வதபாரக ஸ்முக வதஆலா ஜத்துக வலா இலாஹ கைரு. அதற்கு பிறகு வேறு எதையும் போதினாலும் சரி, கடைசியாக நாம் ஆரம்பிக்கக்கூடியது எது? இந்த சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதே போல ஹஜ்ஜுக்கு நீங்க போறீங்க, ஹஜ்ஜுடைய வணக்கத்தில், ஹஜ்ஜில் நிறைய வணக்கம் இருக்கு, அதுல சிறந்த இபாதத்து எது? ஹஜ்ஜில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள்ல சிறந்த இபாதத்து எது? அஃபலுல் ஹஜ்ஜ் அல் ஹஜ் வஸ்ஹஜ் அரஃபா. அதுக்கு தனி சிறப்பு இருக்கு, அல் ஹஜ் அரஃபா. ஹஜ்ஜுடைய அமல்களில் சிறந்த அமல் என்றால் ரெண்டு தான், ஒன்று தல்பியா, இரண்டாவது குர்பானி கொடுக்கிற. ஒன்று தல்பியா, இன்னொன்று குர்பானி கொடுக்கிற. அப்ப அந்த தல்பியாவுடைய வாசகத்தை எடுத்து பாருங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பை, லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. அல்லாஹு அக்பர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை புகழுகின்ற அந்த அல்ஹம்து என்ற வார்த்தையை, அதைத்தான் அலி அவர்கள் சொன்னார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தனக்காக பொருந்தி கொண்ட, தனக்காக அவன் விருப்பப்படுகின்ற, இதை தன்னுடைய அடியார்கள் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு வார்த்தை, அவ்வளவுதான் இது பிறகு சொல்ல முடியும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே இந்த அல்ஹம்து அல்ஹம்து என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். தொழுகையிலிருந்து, வணக்க வழிபாடுகளிலிருந்து, துவாக்கள் கேட்கும் போதிலிருந்து, அல்லாஹவை புகழ்ந்து ஆரம்பிக்கப்படாத துவா ஏற்றுக்கொள்ளவே படாது. துவா என்பது அதுதான் இபாதத் என்று சொன்னார்கள். அந்த துவாவை, அல்லாஹவை புகழாமல் நீங்கள் ஆரம்பித்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளவே படுவது கிடையாது. அப்ப நிறைய நபித்தோழர்களுடைய கருத்துக்களை, அவங்களுடைய அறிவிப்புகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்து இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப அல்ஹம்து என்றால் எல்லா புகழும், புகழ்கள் எல்லாம், எல்லா வகையான நியமத்துகளுக்கும் நாம் செலுத்த வேண்டிய எல்லா விதமான நன்றிகளும். லில்லாஹி, அல்லாஹ் ஒருவனுக்கு. என்ன அர்த்தம்? அல்லாஹை தவிர வேறு யாருக்கும் அதில் எவ்விதமான பங்கும் இல்லை. இதுதான் ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய நம்பிக்கை. நீங்க சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அதிலிருந்து வந்த காசுனால நீங்க சாப்பிட்டுருப்பீங்க, அல்லது உங்களை யாராவது கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்திருப்பாரு, உங்க அம்மா சாப்பாடு கொடுத்திருப்பாங்க, அல்லது உங்க அத்தா சாப்பாடு வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க முதல் தடவையாக புகழும் போது யாருக்கு புகழ்வீர்கள்? யாரை புகழ்வீர்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி. இந்த உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், இந்த உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்ப இப்படி முதல் வகையான நன்றிகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி விடுகிறோம். அதே நேரத்தில் யார் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் உதவி செய்ததும் அல்லாஹ் அவர்களுக்கு அருளியதால் நமக்கு செய்தார்கள். அல்லாஹ் நாடவில்லை என்றால் அவர்கள் செய்திருக்க முடியுமா? அறவே முடியாது. அப்ப எனவே அதற்கும் நாம் அல்லாஹுவையே புகழ வேண்டும். பிறகு யார் நமக்கு அல்லாஹ், யார் மூலமாக அல்லாஹ் அந்த உதவியை நமக்கு சேர்ப்பித்தானோ அவர்களுக்காக நாம் துவா செய்கிறோம். இதுதான் இஸ்லாமியர்களுடைய, முஸ்லிம்களுடைய பண்பு. அல்லாஹும அத்இம்மன் அத்அமனா வஸ்தி மன் சகானா, அல்லாஹும பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். நம்ம மாற்றார்களை போன்று வாயால் புகழ்ந்து விட்டு உள்ளத்தால் ஏசக்கூடியவர்கள் அல்ல. நாம் நன்றி செலுத்துவது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, யார் மூலமாக நமக்கு நியமத்துகள் கிடைத்தனவோ அல்லது துன்யாவுடைய ஏதாவது உதவிகள் கிடைத்தனவோ அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவது. எப்படி செலுத்துவோம்? அவர்களுக்கு துவா செய்வதன் மூலமாக. அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் எப்படி? அல்லாஹ்வை புகழ்வதன் மூலமாக. அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம், அவர்களுக்கு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பதன் மூலமாக. ஒருத்தர் வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க, அவருக்கு சொல்றீங்க, அக்கல தாமக்கும் அபுரார், நல்லவர்கள் உங்களது உணவை சாப்பிடட்டும், வாஸ்தர ஐந்தக்கும் முசாயிமூன், நோன்பாளிகள் உங்களது இல்லத்திற்கு வந்து நோன்பு திறக்கட்டும், வசல்லக அலைக்கு முன் மலாய்க்கா, வானத்தின் மலக்குகள் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பின் துவாவை கேட்கட்டும். அப்ப இந்த மாதிரியான துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எப்போது சொல்வதற்கு? அல்லாஹ்வுடைய அடியார்கள் மூலமாக ஏதாவது உதவியோ ஏதாவது நேமத்துகளோ நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படும் போது அந்த அடியார்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதற்காக அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது நல்ல துவாக்கள். அதனாலதான் பொதுவா எல்லா நேரத்திலையும் செய்யப்படக்கூடிய ஒரு துவாவாக ஜஸாகல்லாஹு கைரா, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை இதற்கு பகரமாக தருவானாக. இந்த வார்த்தையில லில்லாஹி என்பது அல்லாஹ்விற்கு மட்டும் அந்த புகழை நாம் குறிப்பாக்கி விடுகின்றோம், விசேஷமாக்கி விடுகின்றோம். அதற்கு பிறகு ரப்பில் ஆலமீன், ரப் என்ற வார்த்தையை கொஞ்சம் பார்க்கணும். அடுத்தது அல் ஆலமீன், ரப் என்றால் இறைவன், ரட்சகன், அது போன்று தலைவன், பரிபாலிக்கக்கூடியவன், வளர்க்கக்கூடியவன், உரிமையாளன், சொந்தக்காரன், உடையவன் என்று இவ்வளவு விசாலமான பொருள்களை உடையது. அப்ப அல் ஆலமீன், அல் ஆலமீன் என்பது அல் ஆலம் என்பதனுடைய பன்மை. ஆலம் என்றால் உலகம், அல் ஆலமீன் என்றால் எல்லா உலகங்கள். அப்ப உலகம் என்று அதாவது என்னென்ன வகையான உலகத்தை நீங்கள் கற்பனை செய்கிறீர்களோ, மனிதர்கள் ஒரு உலகம், ஜின்கள் ஒரு உலகம், பறவைகள் ஒரு உலகம், மீன்கள் ஒரு உலகம், மலக்குகள் ஒரு உலகம், வானங்கள் ஒரு உலகம், பூமிகள் ஒரு உலகம், இப்படி இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எத்தனை வகையான உலகங்கள் இருக்கின்றனவோ அந்த எல்லா உலகங்களுக்கும் யார்தான் சொந்தக்காரன்? அல்லாஹ் ஒருவன் தான். யார்தான் உரிமையாளன்? அல்லாஹ் ஒருவன் தான். யார்தான் அவற்றை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன்? அல்லாஹ் ஒருவன் தான். அப்ப ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்கள் அனைவரையும், மனிதர்கள், ஜின்கள், பறவைகள். இமாம் அபுல் ஆலியா சொல்கிறார்கள், இந்த பிரபஞ்சத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்புகள் 18,000 இனங்களை கொண்டது. அந்த ஒவ்வொரு இனத்தில் எத்தனையோ ஆயிரங்கள் இருக்கின்றன. இப்படி மனித கற்பனையால் சூழ்ந்து அறிய முடியாத பிரபஞ்சங்களையும் பிரபஞ்சத்தின் படைப்புகளையும் படைத்திருக்கின்றான் ரப்பில் ஆலமீன். அவற்றை படைத்து பரிபாலிக்கின்றான். பரிபாலித்தல் என்றால் என்ன? உருவாக்குவது. உருவாக்குவதை அழகிய முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவது. செயல்படுத்தும் போது அவற்றுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அழகிய முறையில் நிர்வகிப்பது, இதுதான் பரிபாலித்தல் என்று சொல்லப்படும். அப்ப ரப்பு என்ற வார்த்தைக்கு பரிபாலிக்கக்கூடியவன், அதுபோன்று உரிமையாளன், சொந்தக்காரன் என்ற விசாலமான பொருள்கள் இருக்கின்றன. இந்த ரப்பு என்பதை அர் ரப்பு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும். வேறு ஏதாவது ஒன்றோடு இணைத்து சொல்லும் பொழுது ரப்பு என்பது மற்றவர்களுக்கும் சொல்லப்படும். உதாரணமா ரப்புத்தார், வீட்டின் உரிமையாளன், ரப்புல் பை, வீட்டினுடைய சொந்தக்காரன். அந்த மாதிரி எப்படி சூரா யூசுப் நீங்கள் படித்திருக்கலாம், யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஃபர்ஜா இலா ரப்பிக, உன்னுடைய ரப்பிடத்திலே, அதாவது உன்னுடைய அரசரிடத்திலே நீ திரும்ப செல். அப்ப அந்த ரப்பு என்பது அரசர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப சொல்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், الحمد لله الذي له الخلق كله السماوات والأرض ومن فيهن وما بينهن مما نعلم ومما لا نعلم. சொல்கிறார்கள் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் எப்படிப்பட்டவன்? எல்லா படைப்புகளும் அவனுக்கே உரியவை, அவனுக்கே சொந்தமானவை. அல்லாஹ்வை தவிர எல்லாமே படைக்கப்பட்டவை. அப்ப எல்லா படைப்புகளும் யாருக்கு மட்டும் சொந்தமானவை? அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானவை.
அதில் வானங்கள் பூமிகள், வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள், இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ளவர்கள், நாம் அறிந்தவர்கள் நாம் அறியாதவர்கள் எல்லாமே வந்துருவாங்க. எவ்வளவு அழகான வார்த்தை சொல்கிறார்கள், மிம்மா நஅலமு வ மிம்மா லா நஅலம். நாம் அவர்களை அறியட்டும், நாம் அவர்களை அறியாமல் போகட்டும், நாம் அறிந்த படைப்பினங்களாக இருக்கட்டும், நாம் அறியாத படைப்பினங்களாக இருக்கட்டும், எல்லா படைப்புகளும் வானங்கள் வானத்தில் உள்ளவர்கள் பூமி பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவர்கள், அல்லாஹ்வுக்கே உரியவர்கள். அப்ப இதே கருத்து சற்றேறக்குரிய சில வார்த்தைகள் அதிகமாக சில வார்த்தைகள் குறைவாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக பல அறிவிப்புகளிலே நமக்கு காண கிடைக்கின்றன. இன்னும் சில அறிஞர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அல் ஆலமீன் என்பதற்கு அல் ஜின்னு வல் இன்ஸ், மனிதர்கள் ஜின்கள் என்ற அர்த்தத்தையும் தருகிறார்கள். அப்ப மனிதர்கள் ஜின்களுடைய இறைவனாகி அல்லாவிற்கே எல்லா போலும். அப்ப அல்லாவுடைய படைப்பிலேயே முக்கல்லப் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது சட்டங்களை கொண்டு கட்டளையிடப்பட்ட படைப்புகள் யார்? மனிதர்கள் ஜின்கள். இந்த மனிதர்கள் ஜின்களுக்கு தான் அல்லாஹு தஆலா அறிவை கொடுத்திருக்கிறான், ஆறாவது ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான். இந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா ஆறாவது ஒரு அறிவை கொடுத்திருக்கிறான், தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அப்ப ஆகவே மனிதர்கள் ஜின்களுடைய இறைவன் என்று சொல்லும் பொழுது, மனிதர்கள் ஜின்களுடைய இறைவன் என்று சொல்லும் பொழுதே எல்லா படைப்புகளும் அவற்றுக்குள் வந்து விடுகின்றார்கள். அடுத்து அர் ரஹ்மான் அர் ரஹீம், இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீமுக்கு நம்ம விளக்கம் முன்னாடி சொல்லி இருக்கின்றோம். பிறகு மாலிக் யௌமித்தீன், மாலிக் சில கிராத்துகளில் மலிக்கி என்றும் வருகிறது. மலிக் என்றால் அரசன், மாலிக் என்றால் உரிமையாளன், அதிபதி, சொந்தக்காரன், யௌம் என்றால் நாள், அத்தீன் என்றால் கூலி. கூலி என்றால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ததற்கு பிறகு அதற்கு பிரதிபலனாக கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுக்கு, அது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், வேறு எந்த ஒன்றாக இருக்கட்டும், அதற்காக கொடுக்கப்படக்கூடியதற்கு தான் கூலி என்று சொல்லப்படும். நீங்கள் ஒரு காரியத்தை செய்ததற்கு பிறகு அந்த காரியத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பிரதிபலன், ஊதியமாக இருக்கட்டும், அல்லது பதவியாக இருக்கட்டும், அல்லது வேறொன்றாக இருக்கட்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மாலிக் யௌமித்தீன் என்பதிலே யௌமித்தீன் என்பது கால யௌம ஹிசாபில் கலாயிகி وهو يوم القيامة يدينهم بأعمالهم إن خيرا فخيرا وإن شرا فشرا إلا من عفا عنه فالأمر أمره ثم قال ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين. ابن عباس சொல்கிறார்கள், يوم الدين என்றால் அதாவது يوم حساب الخلائق, படைப்புகளை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நாள், படைப்புகளை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நாள், விசாரணை நாள். இது ஒரு அர்த்தம், தீன் என்பதற்கு ஒரு அர்த்தம் கூலி கொடுத்தல், அதை நம்ம எழுதியிருக்கிறோம், அதுவும் வரும் பின்னாடி. இன்னொரு அர்த்தம் ஹிசாப், விசாரணை நாள், அதாவது மறுமை நாள். எதீனுஹும், அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் கூலி கொடுப்பான், எதீன் தான எதீனு, கூலி கொடுப்பான் அடியார்களுக்கு, படைப்புகளுக்கு, பிஅமாலிஹிம் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப. அமல்கள் நன்மையாக இருந்தால் நல்ல கூலி, அமல்கள் தீமையாக இருந்தால் தண்டனை. ஆனால் யாரை அல்லாஹ் மன்னித்தானோ அவர்களை தவிர. ஆகவே அந்த நாளில் அதிகாரம் என்பது யாருக்கு மட்டும் சொந்தமானது? அல்லாஹுக்கு மட்டும் சொந்தமானது. சூரத்துல் ஆறாவுடைய 54வது வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் இப்னு அப்பாஸ் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அறிந்து கொள்ளுங்கள், படைப்பு லஹுல் கல்கு வல் அம்ரு, அல்லாஹ்வுக்கே படைக்கக்கூடிய ஆற்றலும் தகுதியானது, உரித்தானது, அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அப்ப அல்லாஹு தஆலா படைப்புகளை படைப்பதிலும் அதிகாரம் செலுத்தினான், படைத்ததற்கு பிறகும் அதிகாரம் செலுத்துகின்றான், அந்த படைப்புகளை அழிப்பதிலும் அதிகாரம் செலுத்துகின்றான், அந்த படைப்புகளை அழித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்புவதிலும் அல்ல அதிகாரம் செலுத்துகின்றான், பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு கூலி கொடுப்பதிலும் அல்ல அதிகாரம் செலுத்துகின்றான். அந்த அதிகாரத்திலே அல்லாஹ்வுக்கு பங்காளி, கூட்டாளி, துணை யாரும் கிடையாது. கத்தாதா ரஹிமஹுல்லா விளக்கம் சொல்கிறார்கள், மாலிக் யௌமித்தீன் என்பதற்கு அய்யௌம யதீனுல்லாஹுல் இபாத பிஅமாலிஹிம், அடியார்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாள்.
இமாம் இப்னு ஜுரைஜ் சொல்கிறார்கள், யௌம யுதானு நாசு பில் ஹிசாபி, மாலிக் யௌமித்தீன் என்றால் மக்கள் விசாரிக்கப்பட்டு கூலி கொடுக்கப்படுவார்கள், விசாரணைக்கு ஏற்ப அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும். யௌம யுதானு நாசு பில் ஹிசாப், மாலிக் என்று படிக்கும் போது மலக எம்லிகு மில்கன், சொந்தமாக்கிக் கொள்ளுதல், உரிமையாக்கிக் கொள்ளுதல், தன்னுடைய கண்ட்ரோல் இல் கொண்டு வருதல், அந்த அர்த்தம். மலக எம்லிகு முல்கன் என்றால் ஆட்சி செலுத்துதல், முல். அப்ப இதனுடைய மஸ்தரை முல்க் என்று எடுக்கும் பொழுது மாலிக்கி என்று படிக்காமல் மலிக்கி யௌமித்தீன் என்று படிப்பார்கள். அப்ப மறுமை நாளின் அரசனாகிய, மறுமை நாளின் அரசனாகிய, ஏனென்றால் அந்த நாளில் அல்லாஹுவை தவிர வேறு அரசன் யாரும் சொல்லுங்க இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அவனுடைய கண்ணியத்திற்குரிய வேதம் அல் குர்ஆனிலே ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்களிலே சொல்கிறான். சூரத்துல் ஃபுர்கான் 26வது வசனம், அல் முல்கு யௌமஇதினில் ஹக்கு லிர்ரஹ்மான், அன்றைய தினத்தில் முழுமையான உண்மையான ஆட்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. அதுபோன்று சூரா காஃபிர் 16வது வசனம், லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், இந்த உலகத்தெல்லாம் அல்லாஹ் அழிச்சிட்டு அல்லாஹ்வை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள், அல்லாஹ் தனக்குத்தானே அதிகாரத்தோடு கேட்பான், இன்றைய தினத்தில் ஆட்சி யாருக்கு சொந்தமானது, அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு. சூரா காஃபிர் 16வது வசனம். சூரா அல் அன்ஆம் 73வது வசனம், அல் ஹக்கு கவுலுஹுல் ஹக்கு வலஹுல் முல்கு, அல்லாஹ்வுடைய பேச்சே உண்மையானது, அவனுக்கு ஆட்சி சொந்தமானது. சரி, அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மலிக்கி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது மறுமை நாளின் தீர்ப்பு நாளின் கேள்வி கேட்டு கேட்கப்படக்கூடிய நாளின் அரசன் என்று சொல்லும் பொழுது அப்ப இந்த துன்யாவில் அல்லாஹ் அரசனாக இல்லையா என்றால் துன்யாவிலும் அல்லாஹ் அரசன் தான். குல் அஊது பிரப்பின்னர் மலிக்கின்னார் இலாகின்னார், துன்யாவிலும் அல்லாஹ் அரசன் தான், எல்லா பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவன் தான் அரசன், பிரபஞ்சத்தின் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவன் தான் அரசன். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை என்று வரும் பொழுது அங்கே தனக்கு ஆட்சியை விசேஷமாக சொந்தமாக்குகிறானே, ஏனென்றால் இந்த துன்யாவிலே அற்பர்கள் ஆட்சி எங்களுக்கு உரியது எங்களுக்கு உரியது என்று இந்த சொற்ப உரிமையை அவர்கள் ஆட்சி அதிகாரமாக கொண்டாடலாம், எப்படி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ, நாங்கள் அரசன், எங்களுக்கு சொந்தம், எங்கள் நாடு, எங்கள் மக்கள் என்று பெருமை கொள்கிறார்களோ, ஆனால் நாளை மறுமை என்று வந்துவிட்டால் அங்கே யாராவது சொந்தம் கொண்டாட முடியுமா, அங்கே யாராவது திமிர் காட்ட முடியுமா, பெருமை கொள்ள முடியுமா? அல்லாஹ் எப்படி சொல்கிறான் பாருங்கள், சூரா அன்னபா 38வது வசனம், يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا. அன்றைய நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் மலக்குகள் எல்லாம் வரிசையாக நிற்பார்கள், ஜிப்ரீல் வந்து நிற்பார், யாரும் பேசுவதற்கே அவர்கள் துணிவு கொள்ள மாட்டார்கள், அல்லாஹ் ரஹ்மான் அனுமதித்தவர்களை தவிர. அப்ப நாளை மறுமையிலே பேசுவதற்கே முடியாது என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவர் எவ்வளவுதான் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்து இறந்திருந்தாலும் சரியே, அப்ப அங்க போய் நானும் அரசன் என்று யாராவது சொந்தம் கொண்டாட முடியுமா? முடியாது. அதே போல சூரா தாஹா 108வது வசனம், வஹஷஅத்தில் அஸ்வாதுல் ரஹ்மான், அன்றைய தினத்தில் சப்தங்கள் எல்லாம் அப்படியே அமைதியாகிவிடும், பல தஸ்மஉ இல்லா ஹம்சா, மென்மையான முனகல்கள், அது மென்மையான அந்த சப்தங்களை தவிர எதையும் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். சூரா ஹூத் 105வது வசனம், يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد, அன்றைய தினத்திலே யாரும் பேச மாட்டார்கள் அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தவிர, அங்கே நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள். இந்த விளக்கங்களை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா நமக்கு தருகிறார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர் இமாம் தஹாக் சொல்கின்றார்கள், மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா மறுமை நாளுக்குரிய சொந்தக்காரன், மறுமை நாளுடைய அதிபதி இங்கே நம்ம கொடுத்திருப்பதை போல, மாலிக் என்பது அதிபதியிலிருந்து சொந்தக்காரன் உரிமையாளன் என்று அர்த்தம் வைக்கும் போது என்ன அர்த்தம்? அன்றைய மறுமை தினத்திலே தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நாளில் தீர்ப்பளிப்பதற்கு அல்லது தீர்ப்பிலே இடையில் நுழைவதற்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அன்றைய நாளில் உரிமைகள் அதிகாரங்கள் எல்லாம் யார் ஒருவனுக்கு மட்டுமே? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே. அப்ப மாலிக் யௌமித்தீன் என்றும் ஓதலாம், மலிக் யௌமித்தீன் என்றும் ஓதலாம். இந்த தீன் என்ற வார்த்தை நம்ம பொதுவாக விளங்கி வைத்திருப்பது மார்க்கம் என்ற அர்த்தத்தில் விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா குர்ஆன்ல மார்க்கம் என்ற அர்த்தத்தில் ஒரு சில இடங்களில் தான் இந்த தீன் என்பது பயன்படுத்தப்படுகிறது. மற்ற எல்லா இடங்களிலும் இந்த தீன் என்பது மறுமை நாளை, தீர்ப்பு நாளை, விசாரணை நாளை, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளை குறிப்பதற்காகவே பயன்படுத்தப்படும். இன்ன தீன லவாக்கி, நிச்சயமாக கூலி நாள் நிகழ்ந்தே தீரும். அதே போல சூரா அன்னூருடைய 25வது வசனம், யௌம இதின் யுவஃபீஹுமுல்லாஹு தீனஹுமுல் ஹக். சூரா அன்னூர் 25வது வசனம், அன்றைய நாளில் அவர்களுக்குரிய முழுமையான உண்மையான கூலியை அல்லாஹ் நிறைவாக கொடுப்பான். இந்த மாதிரி பல வசனங்கள் இருக்கின்றன குர்ஆன்ல, ஒன்றுக்கு மேற்பட்ட பல வசனங்கள். யௌம இதின் யுவஃபீஹுமுல்லாஹு தீனஹுமுல் ஹக், விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். நீங்க அல்லாஹுவை நெருங்க நினைக்கிறீர்கள், அப்போது அல்லாஹுவை நெருங்குவதற்கு உங்களுக்கு யார் தடையாக இருக்கிறார்களோ அவனிடமிருந்து நீங்கள் பாதுகாவல் தேடுகிறீர்கள். சரியா? அந்த பாதுகாவல் தேடாமல் நீங்கள் அல்லாஹுவை நெருங்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் சரி, சைத்தானுடைய தீங்கிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடியே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோருக்கும் ஒரு சைத்தான் இருக்கிறான். அப்ப உடனே ஒரு தோழர் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்குமா என்று. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம் எனக்கும் தான், ஆனால் அவன் எனக்கு பணிந்து விட்டான். நபியினுடைய சைத்தான் நபியாய் வழிகெடுக்க முடியாது. அப்ப அந்த சிறப்பு தகுதி யாருக்கு கிடையாது? மற்ற மனிதர்களுக்கு கிடையாது. அப்ப அந்த சைத்தானுடைய வேலை என்ன? முன்பு நாம் நேற்று விளக்கமா சொல்லிட்டோம், அவன் என்ன சவால் விட்டு விட்டு வந்திருக்கிறான் அல்லாஹ்விடத்தில், என் இறைவா ஓமேல சத்தியமா நான் இந்த அடியார்களை வழிகெடுப்பேன் என்று. அப்ப நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கவனியுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு நினைத்தாலே சைத்தான் உங்கள்கிட்ட வந்துருவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். வந்துருவான் என்றால் என்ன அர்த்தம்? உங்களை வழிகெடுப்பதற்காக. நீ பாருங்களேன், இது பொதுவா நம்ம சாதாரணமா வீட்டு வேலைகள்ல, மற்ற வேலைகள்ல, அல்லது ஏதாச்சும் ஒரு காரியங்கள் இருப்போம், அப்பெல்லாம் ஞாபகமே வராது, அப்பெல்லாம் சாதாரணமா இருப்போம். தக்பீர் கட்டுறதுக்காண்டி அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டுங்களே, அப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எப்படி இதெல்லாம் ஞாபகம் வருது? எங்கே இருந்து இதெல்லாம் சிந்தனையில் புதைந்து விட்டவையெல்லாம் ஞாபகத்திற்கு வரும். வேண்டிய பிரச்சனை, வேண்டாத பிரச்சனை எல்லாமே. அப்ப அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தொழுகையில சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதிகமா ஏற்படும் பொழுது என்ன செய்யுங்க? அஊது பில்லாஹ் என்று இடது பக்கமா லேசா என்று துப்பி கொள்ளுங்கள். இது எல்லா விஷயத்திலுமே, நீங்க நல்ல காரியத்தை நாடும் பொழுதே உடனே அவன் அங்க ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். யாரு? அதனால அவரிடத்துல பாதுகாப்பு தேடி, அவரிடத்து அவரிடமிருந்து அவருடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடி ஆக வேண்டும். இங்க இன்னொரு விஷயத்தை முக்கியமா கவனிங்க, யாருமே தன் மீது பெருமை கொண்டு விடாதீர்கள். என்னெல்லாம் சைத்தான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப பேர் பேசுறத பாக்கிறோம், ஆளுங்கள், அழைப்பாளர்கள், பொதுமக்கள், நானும் ரொம்ப பக்கா, நாங்கெல்லாம் ரொம்ப கிளீன், எங்களெல்லாம் சைத்தம் எங்கிட்டையும் சைத்தா வரமாட்டான், அவர்கிட்ட சைத்தா ரொம்ப உட்காந்து தலைமையில உச்சந்தலையில உட்காந்துருக்கோம், நல்லா பாதுகாக்க. பெருமையை விட சைத்தானுக்கு ஒரு, அதாவது ஆழமான அழுத்தமான வலை எதுவுமே கிடையாது. இது ஒன்று போதும் அவன் வழிபடுவதற்கு. அப்ப இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாப்ல சஹீஹில தனி ஒரு பாடமே போடுறாங்க, எந்த அளவு அவர்கள் அல்லாஹ்வை பயந்திருப்பார்கள். அல் மஅஸூமு மன் அஸமஹுல்லாஹ், அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்தான் பாதுகாக்கப்பட்டவர். எவ்வளவு அழுத்தமான பாடம் பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் எப்படி விளங்கி இருக்கிறார்கள், நாம் நம்மை எப்படி விளங்கி இருக்கிறோம். இமாம் புகாரியுடைய தக்குவா, இபாதத்து, அவங்களுடைய பரிசுத்தம், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல படிக்கிறோம். அவ்வளவு பேருதலுடையவர்கள், அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸையும் தவிர வாழ்க்கையில எதையுமே நினைத்து பார்க்கவில்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் ஒரு பாடத்தை தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். அந்த பாடத்துக்கு தலைப்பு என்ன? பாதுகாக்கப்பட்டவர் யார்? அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்தான். யாரும் யாருக்கும் கேரண்டி கொடுக்கவே முடியாது. தலையை குனிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். என்றைக்கு நம்ம தலையை தூக்கி நானுங்கிறோமோ அன்னைக்கே சரிஞ்சிட வேண்டியது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆகவேதான் நம்ம அல்லாவை தொழுக போறோம். அதுல பெருமை வந்துடக்கூடாது. நான் இந்த தொழுகையை சரியா செய்திருவேன் என்று நமக்கு இருமாப்பு வந்துடக்கூடாது. அல்லாவிடத்துல இந்த சைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடி, பெருமையிலிருந்து பாதுகாப்பு, கவனக்குறைவிலிருந்து பாதுகாப்பு. அல்லாவுடைய இபாதத்தை செய்ய போறோம், கவனம் சிதறிவிடக்கூடாது. அப்ப இதெல்லாம் மன ஓர்மையோடு அந்த அவுது பில்லா ஓதும் போதுதான் வரும். அவுது பில்லா ஓதும் போதே கவனத்தை வேற எங்கேயாவது வச்சுட்டு ஓதுனா. இன்னைக்கு ரொம்ப பேரு தொழுகையில ஓதுற சூறாக்கள் ஞாபகம் இருக்காது. தொழுது முடிச்சதுக்கு பிறகு சலாம் கொடுத்த உடனே முதல் ரகாயத்துல என்ன ஓதுறீங்க, ரெண்டாவது ரகாயத்துல என்ன ஓதுறீங்கன்னு கேட்காதீங்க. நீங்களே உங்களை கேட்டு பாருங்களேன். சாயந்தரத்துக்கு காலையில சுபுகுல என்ன ஓதுறோம், லொஹர்ல என்ன ஓதுறோம், எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏன் ஹாதிருல் கல்போடு நாம் ஓதுவதில்லை. அப்ப இந்த அவுது பில்லா ஓதும் போது முழு ஓர்மையோடு அல்லாஹ்விடத்தில் இந்த சைத்தானிடமிருந்து, விரட்டப்பட்ட சைத்தானிடமிருந்து, அவன் எனக்கு தொந்தரவு தருவதிலிருந்து, என் மீது அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை நிறைவேற்றுவதை தடுப்பதிலிருந்து. படிச்சோமா இல்லையா தபரியுடைய கூற்று? இப்ப அல்லாஹுத்தா தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். கவுனிங்க, அல்லாஹுத்தாலா தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான். இரண்டு விதமான கட்டளைகள் அங்க இருக்கு, நிறைய இருக்கு. அதுல ஒரு ரெண்டு விதமான கட்டளைகள் இப்ப நம்ம சொல்றோம். ஒன்று, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். உள்ளம் அச்சத்தோடு இருக்க வேண்டும், உள்ளம் பயத்தோடு இருக்க வேண்டும். வகூமூ லில்லாஹி கானிதீன், பணிவோடு இருக்க வேண்டும். தொழுகையை தக்பீர் கட்டும் போது அல்லாஹு அக்பர்னு சொன்னதிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கின்ற வரை ஒரு பேரரசனுக்கு முன்னால், மிகப்பெரிய ஒரு வல்லவனுக்கு முன்னால், ஒரு பேரரசனுக்கு முன்னால், மிகப்பெரிய வல்லவனுக்கு முன்னால், மிகப்பெரிய குற்றவாளியாகிய, மிகப்பெரிய பலவீனமானவனாகிய, அதாவது நமக்கு கீழே ஒரு அடியானே கிடையாது, நமக்கு நம்மளை விட பெரிய பாவி குற்றவாளியே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அடியானை போல அல்லாஹ்வுக்கு முன்னாடி கூனி குறுகி பணிந்து நிற்கல். அல்லாஹ் தஆலா தொழுகையை எப்படி நிறைவேற்ற சொல்கிறான் என்றால், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். கல்பு பயந்திருக்க வேண்டும். அதே போல உடல்கள் எல்லாம் எப்படி பணிந்திருக்க வேண்டும்? ஒரு பெரிய அரசனுக்கு முன்னாடி ஒரு பெரிய குற்றவாளியான அடிமை ஒன்று நிறுத்தப்பட்டால் அவன் எப்படி கூனி குறுகி பணிந்து நிற்பானோ அது போன்று நிற்க வேண்டும். அப்ப இப்படி அல்லாஹ் தொழுகையை நமக்கு தொழச் சொல்லி இருக்க, அந்த தொழுகை நமக்கு நசீபாக வேண்டும் என்றால் முதல்ல என்ன செய்யணும்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அடுத்து தொழுகை ஆரம்பிக்க போறோம், அதுல குர்ஆன் ஆரம்பிக்க போறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரால் நான் இந்த தொழுகையை ஆரம்பிக்க போகிறேன். இந்த தொழுகையிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத ஆரம்பிக்க போகிறேன். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகள், பிடித்தமான இஸ்முகள் ரஹ்மான் ரஹீம் என்பது. அல்லாஹுவோடு அதை சேர்த்து, அல்லாஹ் என்ற அலம் அவருடைய அந்த அடையாள பெயரோடு அதை சேர்த்து அல்லாஹுவின் பெயரை தொடங்கி நாம் இந்த இபாதத்தை ஆரம்பிக்கிறோம். அப்ப இபாதத்துகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட வேண்டும். எங்கே அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தார்களோ அங்கதான். எனவேதான் அதான் சொல்வதற்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லலாமா? ஊர்ல அதான் சொல்றதுக்கு முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி எல்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிப்பாங்க. செய்யலாமா? அப்படி செய்யக்கூடாது. எங்க அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுக் கொடுத்தார்களோ, மற்ற நம்முடைய உலக காரியங்கள், பொதுவான நல்ல ஹலாலான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்மில்லா ஓத வேண்டும். அப்ப அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், நான் இந்த தொழுகை ஆரம்பிக்க போறேன், நான் இந்த குர்ஆன் ஓதுறது ஆரம்பிக்க போறேன், உன்னுடைய பெயரை கூறி உதவி கேட்டு நான் ஆரம்பிக்கின்றேன், எனக்கு நீ இதை ஏற்று அருள் புரிவாயாக. அடுத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த புகழுக்கு நீங்க வருங்க. அகிலங்களை படைத்து பரிபாலித்து வளர்க்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப உங்களையும் நீங்கள் சொந்தமாக்கி கொண்டவையும், உங்களையும் கவனிங்க, உங்களையும் நீங்கள் சொந்தமாக்கி கொண்டவற்றையும், மேலும் நீங்கள் பார்க்கின்ற இந்த உலகத்தையும் நீங்கள் பார்க்காத உலகத்தையும் உங்களுடைய உலக இன்பங்களையும் உங்களுடைய மார்க்க கடமைகளையும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். படைத்து பரிபாலித்து இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உருவாக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி சொல்கிறீர்கள். அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று அல்லாஹுவை நாம் புகழ்கிறோம். இப்படி புகழும் போது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலே நெருக்கம் அங்கே ஏற்படுகிறது. தக்பீர் கட்டினீங்க, அதற்கு பிறகு நீங்கள் சனா ஓதுவதாக இருந்தால் சனா ஓதுனீங்க, வஜ்ஜஹத்து ஓதுனீங்க, அல்லது துஆவுல் மக்ஃபிரா செஞ்சீங்க, இப்படியெல்லாம் செய்துவிட்டு அப்புறம் குரான் ஓதும் போது விசேஷமாக அல்லாஹ்விடத்துல தஅவுது செஞ்சு பிஸ்மில்லா ஓதி பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல ஆரம்பித்து மாலிகி யௌமித்தீன்ல வந்து முடிக்கிறீங்க. இது ஒரு கட்டம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக, தொழுகையை நான் இரண்டாக பிரித்தேன். தொழுகை இரண்டாக பிரித்தேன் என்றால் எதை? எதை? சூரத்துல் ஃபாத்திஹாவை. பாதி எனக்கு, பாதி என்னுடைய அடியானுக்கு. இதா கால அப்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை துதித் புகழ்கிறான். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அஸ்னா அலைய அப்தி, என் அடியான் என்னை துதிக்கிறான். மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லும் பொழுது மஜ்ஜதனி அப்தி, என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அப்ப இது அல்லாஹ்வுக்கு உள்ளது. அதற்கு பிறகு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் எனது அடியானுக்கும் இடையில் உள்ளது. அதற்கு பிறகு அடியான் எப்போது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதுகிறானோ அல்லாஹ் சொல்கிறான், வலி அப்தி மா ஸஅல், என்னுடைய அடியானுக்கு கிடைக்கும் அவன் கேட்டது. கவனிங்க, அப்ப இந்த ஒரு உணர்வோடு தொழப்படும் போது, இந்த உணர்வோடு தொழுகையிலே நாம் அந்த சூராவை ஓதும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நியமத்து தான் அல்லாஹ் கடைசியாக சொல்வது, வலி அப்தி மா ஸஅல், என்னுடைய அடியானுக்கு உண்டு அவன் கேட்டது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள் என்று நம்ம சொல்றோம், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லி முடிக்கிறோம். இப்படி சொல்லி முடிச்ச உடனே என்ன மாதிரியான உணர்வை அல்லாஹ் இங்கே கொண்டு வர விரும்புகிறான் என்றால், அடியானே நீ என்னை பார்க்கவில்லை, ஆனால் நான் உன்னை பார்க்கிறேன். நான் பேசுவதை நீ கேட்க முடியாது, ஆனால் நீ பேசுவதை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ ஓதுவது என்னுடைய கலாம், நீ நிற்பது எனக்கு முன்னிலையில். தொழுகையில நம்ம நிற்கிறோமே, யாருக்கு முன்னிலையில? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க செருப்பு போட்டிருந்தீங்கன்னு சொன்னா சுத்தமா இருந்தா அந்த செருப்பு போட்டுக்கிட்டே தொழுங்க. காலில் செருப்பு சுத்தமான செருப்பா இருந்தா செருப்பு போட்டுக்கிட்டே தொழுங்க. அப்படி இல்லை என்றால் அந்த செருப்பை கழட்டி எங்க வைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். மக்காவுக்கு போறீங்களே காபத்துல, அங்க செருப்பை கழட்டி எல்லாம் எங்க வைக்கிறாங்க? எங்க வைக்கிறாங்க? மார்க்கத்தை படிக்காம போறதுனால சிற்பங்கள் எங்க வைக்கிறாங்க? எல்லாம் சரிதாசிய இடத்துல வைக்கிறாங்க. ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் வைக்காதீர்கள், அல்லாஹ் இருக்கிறான். உங்களுக்கு முன்னால் வைக்காதீர்கள், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹோடு பேசுகிறீர்கள். வலது பக்கம் வைக்க கூடாது. எங்க வைங்க? இடது பக்கம் வைங்க. யாரும் இல்லை என்றால் நம்ம இடது பக்கம் வைக்கிறோம், அடுத்தவருக்கு எதுவா இருக்காது. யாரும் இல்லை என்றால் இடது பக்கம் வைங்க. இருந்தாங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ரெண்டு கால்களுக்கு இடையில் வையுங்கள். நமக்கு இந்த அவனை துதிக்கக்கூடிய புகழ் வார்த்தைகளை அவனே நமக்கு சொல்லித் தருகின்றான். எப்படி அவனை புகழ வேண்டும் என்று அவன் நமக்கு சொல்லி தந்தால்தான் அதையே நாம் சரியாக செய்ய முடியும். ஆகவேதான் நம்முடைய தீனை நீங்கள் எடுத்துக்கொண்டால், அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும், அந்த வணக்க வழிபாட்டுடைய வகைகள் என்ன, இவை எல்லாவற்றையும் அல்லாஹுவே நமக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றான், ரப்பே நமக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றான். இந்த தீனை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹ் விட்டிருந்தால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அழகிய முறையிலே புகழ்வதற்குண்டான அந்த வார்த்தைகள், அந்த புகழை ஆரம்பிப்பதற்கு முன்பு எப்படி நாம் அவனை புகழ்வதற்கு தயாராக வேண்டும், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ குர்ஆன் நம்ம எடுத்த எடுப்புல ஓத ஆரம்பிச்சிருது இல்லை, தொழுகையில அதுக்கு முன்னாடி சனா ஓதுறோம் அல்லது வஜ்ஜஹத் ஓதுறோம், அதற்கு பிறகு தஅவூஸ், அதற்கு பிறகு பிஸ்மில்லா, இவற்றையெல்லாம் ஓதி அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய கலாமை உச்சரிப்பதற்குண்டான தகுதியே நமக்கு வருகிறது. அதாவது அல்லாஹ்வுடைய கலாமை உச்சரிப்பதற்குண்டான அந்த ஆயத்தம், அந்த தயார் நிலைக்கு நாம் வருகிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அந்த கலாமை ஓதிட்டு மாலிகி யௌமித்தீன்ல வந்து நிக்கிறோம். அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வருகிறான் என்றால், அவனுக்கும் நமக்கும் இடையில் உண்டான தூரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைத்து விடுகின்றான். அதுதான் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம், அடியான் தொழுகைக்கு நின்று விட்டால் அடியான் யாருக்கு முன்னால் வந்து நின்று விடுகின்றான், அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நின்று விடுகின்றான், அல்லாஹ்விடத்திலே பேச ஆரம்பித்து விடுகின்றான். அப்ப ஆகவேதான் இங்க இவ்வளவு தூரம் புகழ்ந்து வந்தவுடனே கடைசியாக அல்லாஹுக்கு உண்டான அல்லாஹ்வுக்குரிய அந்த வாசகத்தை நம்ம சொல்லும் பொழுது, இப்ப மேல சொன்னதெல்லாம் அல்லாஹ்வுக்காக நாம் அவனை அவர் நம்ம கடமையானது நம்ம சொல்றோம். இங்க வரும் பொழுது இய்யாக நஅபுது, எப்படி இல்ல வாசகம், இய்யாஹு நஅபுது, அவனையே நாம் வணங்குகிறோம் என்று இருக்கிறதா, உன்னையே வணங்குகிறோம் என்று இருக்கிறதா, எப்படி இருக்கிறது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். அப்ப அல்லாஹ்வை நீங்க புகழ்ந்தீங்க படற்கையில, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று இந்த மூன்று வசனங்களுக்குள்ளார உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில அவ்வளவு அழகிய நெருக்கம் ஏற்பட்டது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து விட்டதாக உணர்ந்தீர்கள். அப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், அல்லாஹ்வே உன்னையே வணங்குகிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். சரி, நீ கவனிக்கிறதாண்டி தான் நான் சொன்னேன், அதாவது அவனையே வணங்குகிறோம் என்று இல்லாம வாசகம் எப்படி இருக்குது, உன்னையே என்று இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னாடி பயந்து பணிந்து நாம் அவனை மூன்றாம் அவனாக வைத்து பேசிக் கொண்டிருந்தோம். எப்ப நம்ம மாலிகி யௌமித்தீன் என்று முடிக்கிறோமோ அப்ப அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில அந்த தூரம் விலகி நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நெருக்கம் ஏற்பட்டு விட்டது. அந்த நெருக்கத்தை உணர்த்தும் விதமாகத்தான் இப்ப அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று நேரடியாக நம்ம பேச போறோம், நேரடியாக நம்ம தேவையை அல்லாஹ்ட கேட்க போறோம். அப்ப சொல்றோம், இய்யாக நஅபுது, அல்லாஹ்வே உன்னையே நான் வணங்குகிறேன். கவனிங்க, இப்ப நஅபுதுக்க என்று வாசகம் இல்ல, வாசகம் எப்படி இருக்கிறது, இய்யாக நஅபுது, நஅபுதுக்க என்றால் உன்னை வணங்குகிறோம் அவ்வளவுதான். இந்த க என்ற லமீரை முன்னால் கொண்டு வந்து, அப்படி முன்னால் கொண்டு வருவதற்காக ஐயா என்ற ஒரு துணை எழுத்தை சேர்த்து ஐயாக, உன்னையே வணங்குகிறேன், வணங்குகின்றோம். கவனிங்க, ஐயாக உன்னையே, அதாவது உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இப்ப நஅபுதுக, இதற்கு நாம் தமிழில் சொல்லுகின்ற அர்த்தம் தான் உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்பது. இதற்கு அரபியில என்ன விளக்கம் சொல்லப்படும், இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம லக்கல்லாஹும்ம நக்ஷஉ வ நஸில்லு வ நஸ்தகீனு இக்ராரன் லக்க யா ரப்பனா பிர்ருபூபியதி லா லிகைரிக. கவனிங்க, அல்லாஹ்வே உனக்கே பணிந்து பயந்து உனக்கே நாங்கள் உள்ளத்தால் பயந்து பணிந்து அடக்கமாக உன்னை வணங்குகின்றோம். இக்ராரன் லக்க யா ரப்பனா பிர்ருபூபியதி, படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பு என்ற அந்த தன்மை உனக்கே சொந்தமானது என்று ஒப்புக்கொண்டவர்களாக, நீதான் எங்களது ரப்பு என்று ஒத்துக்கொண்டவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, உனக்கு முன்னால் உள்ளத்தால் பயந்து உடலால் பணிந்து உனக்கு உன்னை நாங்கள் வழிபடுகிறோம். அப்ப நஅபுதுக்க என்று சொன்னால் சும்மா வெறும் வணங்குறோம் என்ற அர்த்தம் நம்ம தமிழ்ல சொன்னாலும் அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன? உள்ளத்தால் பணிந்து, உள்ளத்தால் பயந்து, உடலால் பணிந்து நாம் உன்னை வணங்குகிறோம். அதாவது நீ என்னென்ன செயல்பாடுகளை செய்து உன்னை திருப்திப்படுத்த சொன்னாயோ அதை கொண்டு உன்னை திருப்திப்படுத்துகின்றோம். இப்ப நீ நிக்க சொன்ன நம்ம நிக்கிறோம், கையை தூக்க சொன்ன தூக்குறோம், குனிய சொன்ன குனிகிறோம், சுஜூது செய்ய சொல்ற சுஜூது செய்கிறோம், திரும்ப எழுந்திருக்க சொல்கிறாய் எழுந்திருக்கிறோம், திரும்ப எல்லாமே நீ என்ன சொல்கிறாயோ, என்னென்ன அசைவுகளை என்னென்ன அமைதிகளை நீ சொன்னாயோ அவற்றின் மூலமாக உன்னை நாங்கள் வழிபடுகிறோம். எப்படி? உள்ளத்தால் பயந்து, உடலால் பணிந்து. அப்ப உள்ளத்துல பயம் இருக்கணும், உடல்ல பணி இருக்கணும். அதனாலதான் அங்க பாக்குறது, இங்க பாக்குறது, கைய கால அசைகிறது, சொரிகிறது, திரும்புறது, தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் தொழுகையில ஹராமாக்கப்பட்டு விடுகிறது, தடுக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது. லக்கல்லாஹும்மா நக்ஷஉ வ நதில்லு வ நஸ்தகீனு. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இந்த இய்யாக நஅபுது என்பதற்கு கருத்து சொல்கிறார்கள். இவன் முதல்ல இமாம் தபரி சொன்னதை பார்த்தோம். ஏன் தபரி சொன்னதை பார்க்கிறோம் என்றால், இந்த மாதிரி சஹாபாக்கள் மூலமா வந்திருக்கக்கூடிய எல்லா கருத்துகளையும் ஒருங்கிணைத்து இமாம் தபரி ஒரு கருத்து சொல்வாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு சஹாபியிடம் இருந்து வந்த அந்த கருத்துக்களை நமக்கு பதிவு செய்வார்கள். நீ பாருங்க, இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள், இய்யாக நஅபுது என்று சொன்னால் இய்யாக நுவஹீது, சொல்லுங்க, இய்யாக நுவஹீது வ நகாஃபு வ நர்ஜு யா ரப்பனா லா கைரக, எங்கள் இறைவா உன்னையே நாங்கள், அதாவது உன்னை மட்டுமே, நுவஹீது என்று சொன்னால் கலப்பற்ற முறையில் உன் ஒருவனுக்கு மட்டுமே நாங்கள் இபாதத்து செய்கிறோம், ஆதரவு வைத்தவர்களாகவும் பயந்தவர்களாகவும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய கருத்து, எங்கள் இறைவா உன்னையே, உன் அன்றி வேறு யாரையும் இல்லை, உன்னையே, உன் ஒருவனுக்கு மட்டுமே வழிபாடுகள் செய்கிறோம், உன்னை பயந்தவர்களாகவும் உன்னை ஆதரவு வைத்தவர்களாகவும். அந்த இபாதத் என்ற வார்த்தையில இந்த மூன்று விஷயங்கள் இருக்கணும். ஒன்று பணிவு இருக்க வேண்டும், இரண்டாவது பயம் இருக்க வேண்டும், பிறகு அல்லாஹ் கடமையாக்கிய அந்த செயல்களை அந்த அச்சத்தோடு ஆதரவோடு செய்தல் இருக்க வேண்டும். இதைத்தான் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்லும்போது இப்படி சொல்கிறார்கள், ஐ லா நஅபுது இல்லா இய்யாக, லா நஅபுது இல்லா இய்யாக, உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம். அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை? உன்னிடமே உதவி தேடுவோம். அதாவது உன்னை தவிர வேறு யார் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டோம், உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் சார்ந்து இருக்க மாட்டோம். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது, ஐ லா நஅபுது இல்லா இய்யாக, உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் இபாதத்து செய்ய மாட்டோம், வலா நதவக்கலு இல்லா அலைக, உன்னை தவிர வேறு யார் மீதும் நாங்கள் தவக்குல் சார்ந்து நம்பிக்கை வைத்திருக்க மாட்டோம். வஹாதா ஹுவ கமாலு தாஅதி வத்தீனு யர்ஜுஉ குல்லுஹு, இதுதான் வழிபாட்டுடைய உச்ச நிலை, மொத்த தீனும் இதுக்குள்ளாரதான் இருக்கு. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவது, நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருப்பது. ஆகவேதான் இமாம் இப்னு கஸீர் சொல்லுகின்றார்கள், நம்முடைய சலஃபுகளிலே பலர் சொல்லி இருக்கின்றார்கள், அல் ஃபாத்திஹத்து ஸிர்ருல் குர்ஆன், சூரா ஃபாத்திஹா குர்ஆனுடைய ஒரு ரகசியம், வ ஸிர்ருஹா ஹாதிஹில் கலிமா, சூரா ஃபாத்திஹாவுடைய ரகசியம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்ற ரகசிய என்ற வார்த்தையில் இருக்கிறது. என்ன சொன்னார்கள்? குர்ஆனுடைய மொத்த ரகசியம் எதற்குள் அடங்கி இருக்கிறது? சூரா ஃபாத்திஹாவிற்குள் அடங்கி இருக்கிறது. சூரா ஃபாத்திஹாவுடைய ரகசியம் எங்கே அடங்கி இருக்கிறது? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அதாவது இதற்கு இமாம் இப்னு கஸீர் விளக்கம் சொல்கின்றார்கள், ஃபல் அவ்வலு தபர்ருவும் மின ஷிர்கி, கவனிங்க, ஃபல் அவ்வலு தபர்ருவும் மின ஷிர்கி, முதலாவது ஷிர்கிலிருந்து விலகி கொள்ளுதல். இய்யாக நஅபுது என்பது என்ன? ஷிர்கிலிருந்து விலகுவது. வய்யாக நஸ்தயீன் என்பது தபர்ருவும் மினல் ஹவுலி வல் குவ்வத்தி வத்தஃபீது இலல்லாஹி அஸ்ஸவஜல். வய்யாக நஸ்தயீன் என்பது தன்னுடைய ஆற்றல், வலிமை, திறமை எல்லாவற்றிலிருந்தும் விலகி அல்லாஹ்வின் பக்கம் அனைத்து காரியங்களையும் ஒப்படைத்து விடுவது. இந்த ரெண்டு தான் உலகமே, இந்த ரெண்டு தான் இருக்கு. ஒன்று என்ன, ஷிர்கிலிருந்து விலகி அல்லாஹ்வை வணங்குறது. இரண்டாவது நம்முடைய உலக காரியங்கள். அந்த உலக காரியங்களில் நாம் யாரை மட்டும் சார்ந்திருப்பது, அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருப்பது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய பல வசனங்களிலே உறுதிப்படுத்துகின்றான். சூரா ஹூத் 123வது வசனம், ஃபஅபுதுஹு, நபியே நீங்கள் அவனை வணங்குங்கள், வத்தவக்கல் அலைஹி, அவன் மீது நம்பிக்கை வையுங்கள், வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், நீங்கள் செய்கின்ற காரியத்தை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. அதே போன்று சூரா அல் முல்க் 29வது வசனம், குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவன் தான் ரஹ்மான், அவனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், அவன் மீதே நாங்கள் ஆதரவு நம்பிக்கை வைத்தோம், சார்ந்திருத்தோம், தவக்குல். அதே போல சூரா அல் முஸ்ஸம்மில் 9வது வசனம், ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி லா இலாஹா இல்லா ஹுவ ஃபத்தகிஸ்ஹு வகீலா, மஷ்ரிக்குடைய இறைவன், மஹ்ரிபுடைய இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை, ஆகவே அவனையே நீங்கள் உங்களுக்கு பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப இந்த எல்லா வசனங்களும் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன, இய்யாக நஅபுது என்று சொல்லும் பொழுது பணிந்து பயந்து ஆதரவோடு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இபாதத்தை செய்வது, வய்யாக நஸ்தயீன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, தன்னுடைய திறமைகள், தன்னுடைய அனுபவம், தன்னுடைய வல்லமை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றா இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இதெல்லாம் எனக்கு எந்த பலனும் தராது, நீ நாடாகும், என்னுடைய எந்த ஐடியாக்களோ, என்னுடைய எந்த அறிவோ, என்னுடைய எதுவானாலும் சரி, நீ அதில் அந்த ஆற்றலை ஏற்படுத்தாமல் எந்த ஒன்றும் என்னை பாதுகாக்காது, எனக்கு உதவி செய்யாது. நிறைய நேரங்களில் பாருங்க, நாம் நினைப்போம் இவர் நமக்கு உதவி செய்வார் என்று, அவர் நமக்கு உபத்திரம் செய்வார். சில நேரங்களில் நம்ம நினைப்போம் இவர் நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்று, அவர் நமக்கு உதவி செய்வார். அப்ப எல்லாம் யாரை கொண்டு நடக்கிறது, அல்லாஹ்வை கொண்டு நடக்கிறது. இந்த நஅபுது என்பதற்கு நம்ம ஓரளவுக்கு அர்த்தமா அர்த்தம் பார்த்தோம், அதாவது உன்னை மட்டுமே வணங்குகிறோம், இய்யாக நுஹீது, அதே போல இய்யாக நகாஃபு, உன்னை மட்டுமே பயப்படுகிறோம், வ நர்ஜு, உன்னை மட்டுமே நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். அப்ப இபாதத்துல உள்ளத்தில் பயம் இருக்க வேண்டும், உடலில் பணிவு இருக்க வேண்டும், அதோடு இபாதத் இருந்தாதான் அது இபாதத். அடுத்து பாருங்க, இய்யாக நஸ்தயீன், அங்க என்ன அர்த்தம், உன்னையே நாங்கள் உதவி தேடுகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அப்ப உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது நம்ம மனசுல என்ன வருது, முதல்ல உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன மனசுல கொண்டு வர்றோம், பொதுவா என்ன கொண்டு வர்றோம், அல்லாஹ் எனக்கு உன் உதவி தேவைன்னு சொல்லும் பொழுது என்ன மனசுல வருது, எல்லாம் நல்ல வீடா வாங்கணும், என்ன துபாயில இன்னும் நல்ல பெரிய ஒரு பங்களா வேணும், என்ன அல்லது வேற ஏதாவது அந்த மாதிரி வருதா இல்லையா, கண்டிப்பா வரும். ஆனா எது வரணும், இய்யா கனஸ்தயீன் ஐ அலா தாஅதிக, யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கு உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். முதல்ல எது வரணும், நீயத்து, உன்னை வணங்குவதற்கு உதவி தேடுகிறோம், அதற்கு பிறகு எங்களுடைய துன்யாவுடைய எல்லா காரியங்களிலும் உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம், அது உன்னை வணங்குவதிலிருந்து எங்களை தடுக்காமல் இருப்பதற்கும், உன்னை வணங்குவதற்கு எங்களை தூண்டக்கூடியதாக இருப்பதற்கும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அல்லாட்ட உதவி கேட்கிறோம்ப்பா, பெரிய படிப்பு கிடைக்கணும், பங்களா கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், மொத்தமா நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறது எதுதான் நிக்குது, துன்யாதான் நிக்கிறது. ஆனா நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் எங்கே கொண்டு போய் நிறுத்தினார்கள், எங்கே கொண்டு போய் நிறுத்தினார்கள், புரியல, ஆகிரத்தோடு இபாதத்தோடு அமலோடு கொண்டு போய் நிறுத்தினார்கள். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு துவா நம்மளும் ரொம்ப செய்வோம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கீலா அதாபன்னார். இந்த துவாவை எல்லாரும் சொல்லுவாங்க, எப்ப கேட்க சொல்லுவாங்க பாருங்க, அல்லாவே இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி எப்ப சொல்லுவாங்க பஜ்ர தொழுகையில கேட்கணும், பஜ்ர தொழுகையில கேளுங்க, மற்ற நேரத்தில் கேளுங்க, இந்த துன்யாவை எப்ப பயன்படுத்துவோம் அதிகமா, பாருங்க, அல்லாஹ் துன்யாலேயே நல்லதை கேட்க சொல்லியிருக்கிறான். அப்ப துன்யா வாழ்க்கையும் தேவை தானே, அப்படித்தானே சொல்றோம். உலகத்தில் நல்லதை கொடு. பாருங்க, துன்யாலையும் ஸ்டாண்டர்ட் லைஃப் வேணும், துன்யாலையும் நல்ல ஒரு தரமான வாழ்க்கை வேணும், அல்லாவே கேட்க சொல்லிருக்கோம் பாருங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றது உண்டு. பொதுவா இல்மு இல்லாதவர்கள் சொல்றது உண்டு. ஆனா ரப்பனா ஆசினா பித்துன்யா ஹசனா என்றும் வஃபில் ஆகிறது ஹசனா என்று அல்லாஹ் சொன்னானே, அதை சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க என்றால், ரப்பனா ஆசினா பித்துன்யா ஹசனா என்றால், யா அல்லாஹ் இந்த துன்யாவில் எங்களுக்கு நல்லமல்கள் செய்வதற்கு வாய்ப்பை கொடு, அமல்களை எங்களுக்கு கொடுனா. வஃபில் ஆகிறது ஹசனா என்றால், அதற்கு மறுமையில் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடு சொல்லிட்டு நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம். எல்லாம் காசு, துண்டு கொடு துண்டு கொடு, எல்லாம் காசுல தான். அப்ப வையாக்க என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அங்கே, யா அல்லாஹ் உன்னை வழிபடுவதற்கு நாங்கள் உதவி தேடுகிறோம், எனக்கு நீ செய்யக்கூடிய உதவியில பெரிய உதவி என்ன, என்னுடைய ஈமானை பாதுகாத்து தருவது, உன்னை வணங்குவதற்கு நீ எனக்கு அருள் கொடுப்பது. அப்ப இதுதான் இமாம் கதாதா சொல்லுகின்றார்கள், இந்த ஐயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தயீன் என்ற வசனத்துல, உருக்கும் ரப்புக்கும் அன் துக்லிசு லஹுல் இபாதா வ அன் தஸ்தயீனுஹு அலா அம்ரிக்கும், உங்களுடைய இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மட்டுமே பரிசுத்தமாக செய்ய வேண்டும் என்றும், இந்த காரியத்தில் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேட வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான். இமாம் அபூ ஜாஃபர் ரஹிமஹுல்லா இதற்கு முன்னாடி சொன்னது இமாம் இப்னு கஸீருடைய விளக்கம். இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், வையாக்க நஸ்தயீன், அதாவது ரப்பனா நஸ்தயீனு அலா இபாதத்திக, எங்கள் இறைவா அலா இபாதத்திக ஐயானா, உன்னை நாங்கள் வணங்குவதற்கு உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், உனக்கு நாங்கள் கீழ்படிவதிலே உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், வஃபி உமூரினா குல்லிஹா, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம், லா அஹதன் சிவாக, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நாங்கள் உதவி கேட்க மாட்டோம். ஏனென்றால் சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் சிலைகளிடத்திலே உதவி தேடினார்கள், அல்லாஹ் அல்லாத படைப்புகளை வணங்கக்கூடியவர்கள் வணக்க வழிபாடுகளை படைப்புகளுக்கு செய்து அந்த படைப்புகளிடத்திலே உதவி தேடினார்கள். அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான், முவஹிதுகள் தௌஹீத்வாதிகளாகிய நீங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்பிக்கை கொண்ட நீங்கள் வணக்க வழிபாட்டை அல்லாஹ்வுக்கு மட்டும் பரிசுத்தமாக ஆக்கி வைத்து அந்த அல்லாஹ்விடத்தில் மட்டுமே நீங்கள் உதவி தேடுங்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.